எல்லா நேரத்திலும் சந்தோஷமா இருக்க முடியுமா? நிறைய நேரங்கள்ல இந்த சந்தோஷம், இந்த ஒரு பயங்கரமான ஃபீலிங், எதமான ஃபீலிங், இது நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறதுனால மட்டுமே தான் அதிகமா வலி அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, ஜெஷ்வா அஸ்வின் அப்படிங்கிறவர் வந்து இந்த எட்டர்னல் யூஃபோரியா அப்படிங்கிற இந்த புக்ல எழுதியிருக்காரு. நமக்குள்ள அந்த குட்டி குழந்தை எப்பவுமே இருக்கான், அவன் வந்து சந்தோஷமா தான் இருப்பான், ஆனா அவனுக்கு மேல பல லேயர்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம யாருமே நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அதுதான் இவரும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, எல்லா நேரமும் சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் சந்தோஷமா இருக்கக்கூடிய நிறைய நேரங்கள்ல ஒரு சில காரணங்கள்னால நம்ம சந்தோஷமா இருக்கிறது இல்லை. ஸோ அந்த காரணங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே தெளிவா நிறைய நேரங்கள்ல நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக். ஸோ இவர் சொல்றபடி பார்த்தா நமக்கு மேல இருக்க ஒவ்வொரு லேயர்ல, முதல்ல அவர் சொல்ற லேயர் வந்து ரிக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது ஒரு இடத்துல மழை வந்து சோன்னு பெய்யுது, அந்த இடத்துல வந்து ஒரு குழந்தை செம்ம ஜாலியா துள்ளி குச்சி என்ஜாய் பண்ணுது. இன்னொரு பக்கம் ஒரு விவசாயி வந்து இதே மழைனால கிராப்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமே நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடியது எதுவுமே இது நல்லதுதான் இது கெட்டதுதான் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம கடந்த காலத்தில் நடந்த நிறைய விஷயங்கள் கூட அப்போ நமக்கு வந்து ரொம்ப பேடான விஷயமா இருந்திருக்கலாம் இல்லை. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது கூட சே அது மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் இது எதுவுமே தனிப்பட்ட நிகழ்வு இல்லை, இது எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இருக்கும். இது நடந்ததுனால நிறைய நல்லதும் நடந்திருக்கும், இது நடந்ததுனால ஒரு சில விஷயத்த நம்ம மிஸ்ஸும் பண்ணியிருப்போம். ஸோ இதை நினைச்சு ரிக்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களையுமே நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நடந்த விஷயத்தெலாம் வச்சு தான் இவங்க இப்படி அவங்க அப்படி அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் இருக்கும்போது யாரோ ஒரு அண்ணா அக்கா ஜாலியாக பேசினாலே ஏய் அவங்கன்ட்டு லவ்வர்ஸ் தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம். இல்லை அவங்க பிஹேவ் பண்ணுறதெல்லாம் வச்சு பார்த்தீங்களா இப்படிலாம் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் நம்ம பேசியிருப்போம். ஆனால் நம்ம அந்த வயசுக்கு வரும்போது அதே மாதிரி ஒரு வேறொரு பார்ட்னர்கிட்ட நம்ம பழகும் போதோ அப்போ தான் அது ஆக்சுவலி என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிருப்போம். இது புரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா இதே மாதிரி ஒரு ஆண் பெண்ணை பார்க்கும்போது எடுத்தோடனே அவங்களை தப்பாக நினைக்கிறதாகவும் இல்லை வந்து ஒரு ஜட்மெண்ட்லாகவும் நம்ம பார்க்கறத விட்டுருப்போம். இப்படி தான் நம்ம லைஃப்பில் நம்ம கோத்ரூ பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம மக்களை பார்க்குற அந்த ஒரு பார்வையை மாற்றக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். ஸோ நம்ம லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எதுவுமே வந்து ரிக்ரெட் பண்ண வேண்டாம், இதனால நம்மளோட பார்வையே மாறுதுன்னா ஒரு விதத்தில் அதுவும் நல்லது தானே. அடுத்தது இந்த செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கேட்டாலே உங்களுக்கு ஒரு தப்பான ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னா அதையும் உரிச்சு எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, நமக்கு ஜென்ரலி யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணணும்னு தோணும், இல்லை வந்து ஏதோ ஒன்று பண்ணும் தோணும் போது அந்த நல்ல விஷயம் பண்ணும்போது நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் கிடைக்குது இல்லை, அந்த ஃபீலுக்காகவுமே நம்ம நிறைய நேரத்தில் பண்ணுவோம். அப்படி பார்த்தா அதுவுமே ஒரு விதமான சுயநலம் தான், நமக்கு மனசுக்கு நிம்மதி தருதே அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் நம்ம பிறந்ததுலேருந்து எல்லா அனிமல்ஸுமே வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னா அது இந்த உலகத்தில் சர்வைவ் ஆகிறதுக்கு அதுக்கு என்ன வேணுமோ அதுதான் பண்ணுங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தானே, அது ஏன் தவறாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்க? ஸோ நிறைய நேரங்களில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சச்சா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே இப்போ நான் வேணான்னு சொன்னால் இது ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காது அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா, அது வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது டோட்டலி தப்பான விஷயம் கிடையாது, அப்பப்போ ஒரு சில நேரத்தில் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் கூட. ஸோ அதை யோசிச்சு யோசிச்சு நமக்காக ஒரு விஷயம் பண்ணாமல் 100 பேருக்காக ஒரு சில விஷயம்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட ஹாப்பினஸ் அப்படிங்கிறது தூரத்தில் போயிடும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று, காதலிக்கிறது தான் இந்த உலகத்திலே வந்து பயங்கர செல்ஃப்லெஸ் திங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளையும் மீறி நம்ம பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மளோட சந்தோஷத்தையும் நிம்மதியும் வந்து இன்னொருத்தவங்களோட பொறுப்பில் விட்டுட்டோம் அப்படின்னா அது கிடைக்கிறதும் கிடைக்காததும் நம்ம கையில் இல்லவே இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் அதில் செல்ஃபிஷாக இருந்தால் தான் நம்ம சந்தோஷத்தை பார்த்துப்போம், நம்ம நிம்மதியை பார்த்துப்போம், அவங்களையும் சந்தோஷமாக இருக்க விடுவோம், நிம்மதியாகவும் இருக்க விடுவோம். ஏன்னா ஒரு பாயிண்டில் எப்படி நம்மளோட பவர் எல்லாம் அவங்ககிட்ட கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்மளை அறியாமலே அவங்க சந்தோஷத்துக்கு நான் தான் பொறுப்பு, அவங்க சோகமாக இருந்தாங்கன்னா சே என்னால் சந்தோஷமாக வச்சுக்க முடியல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யூனிவர்ஸில் ஆக்சிடென்டலாக பயங்கர ஆக்சிடென்டலாக நடந்தது ஒரு விஷயத்தினால தான் இந்த உலகமே உருவாச்சு அப்படிங்கும்போது, அதில் எகெயின் ஆக்சிடென்டலாக வந்து நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கும்போது ஆக்சிடென்டலாக நமக்கு கொஞ்சோண்டு நாளுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும் போது இங்கே உட்காந்து அதை பற்றி இதை பற்றி யோசிச்சு அப்படிக்கா இப்படிக்காலாம் நம்ம பயங்கரமாக ஒரு விஷயம் பண்ணுறோமே, இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத உரிச்சிட்டிங்க அப்படின்னா லைஃப்பில் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்மளோட படைப்பே வந்து அவ்வளோ பெரிய சீன் இல்லை அப்படிங்கும்போது நம்ம ப்ராப்ளம்ஸ் மட்டும் எப்படி அவ்வளோ பெரிய விஷயமா இருக்க முடியும்? கரெக்டு தான், ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி யோசனைகள்லாம் வராது தான், அது தப்பே கிடையாது. ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம அதை பற்றி யோசிக்கலாம், ஆனால் எப்போவுமே அதை பற்றி நம்ம யோசிச்சே இருக்கக்கூடாது. ஒரு மொமெண்ட்லேருந்து வெளில வந்து அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு தாட்ஸ்லாம் வரும்போது ஆமாம்ல நானே இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஆள் இல்லை அப்படிங்கும்போது எப்படி என் ப்ராப்ளம் பெருசாக இருக்கும் அப்படின்னு அந்த தாட் வந்தாலே நம்ம ஓவர் திங்கிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் எங்கேயாவது இடத்துல ட்ராவல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே இடத்துக்கு நீங்கள் 10 வருஷம் கழிச்சு ட்ராவல் பண்ணும்போது அந்த இடம் மாறி இருக்குன்னு அவசியம் இல்லை, நம்ம மாதிரி இருந்தால் அந்த இடமே வித்தியாசமாக தெரியும். ஸோ இதுதான் நம்ம லைஃபு. நம்ம க்ரோ ஆகிட்டே இருப்போம், நிறைய விஷயங்களை பார்ப்போம். இந்த பயணத்தை முடிஞ்ச அளவுக்கு ஓவர் திங்க் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது ரொம்ப ஷையாக இந்த எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணிருக்கிறது. அதாவது நம்ம சின்ன வயசில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதுக்கு எந்த மாதிரியான ரியாக்ஷன் வருதுங்கிறது நம்ம யோசிக்கல. ஸோ அது பண்ணும்போது நம்ம பயங்கர ஹாப்பியாக இருந்தோம். இப்போவுமே நமக்கு ஒரு சில விஷயம் பண்ணுறதுக்கு அதை பண்ணுறதுல நமக்கு வந்து ஷையாக ஃபீல் பண்ணுறது இல்லை, அது பண்ணும்போது எந்த மாதிரி ரியாக்ஷன் வரும் அப்படிங்கிறது நினச்சி தான் நம்ம பயங்கரமாக எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறோம். பட் இந்த தாட் அடிக்கடி வர வர நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஜாலியாகவோ இல்லை நம்ம நம்மளாவோ இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே வரும்போது நம்ம நம்மளாவே இல்லைன்னா எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? உச்சி மண்டையில் ஒரே ஒரு வெள்ளை முடி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் அந்த வெள்ளை முடியை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறோம் இல்லையா? இதுதான் இந்த எம்பாரஸ்மெண்ட்டோட உச்சக்கட்டம் அப்படிங்கிறது. யூஸ்வலி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மளை பல பேர் நம்மளை சுற்றி எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை ஏதோ நம்மளை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு தான் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண மாட்டேங்கிறோம். ஆனால் நம்ம பண்ணுறதை அவங்க பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா, உன் மண்டையை பார்ப்பாங்களே தெரியல, அந்த மண்டையில் நட்டுட்டு இருக்க அந்த முடியை பார்த்துட்டே இருப்பாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக டவுட்ஃபுல்லான விஷயம் தான். ஸோ அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் மற்றவங்க என்ன யோசிப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எம்பாரஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து ஹாப்பினஸ்க்கு பயங்கர தடையாக இருக்கும், அதையும் உரிச்சு எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைஃப்பில் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு விதம், இதில் யாருமே பர்ஃபெக்டாக இருக்கவோ இம்பர்ஃபெக்டாக இருக்கவோ வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம பிளான் பண்ணுற விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது நடக்காத போது நிறைய ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை விட்டுட்டு எப்படி நடந்தாலும் இந்த ரேண்டம்னஸ்ஸை இந்த அன்சர்டனிட்டியை நான் வந்து ரசிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மூடுக்கு போயிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிற அந்த லேரியும் வந்து நீங்கள் உரிச்சிட்டிங்க அப்படின்னா பயங்கர ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு அஸ்வின் சொல்கிறாரு. பாஷா படம் பார்த்தீங்களா, அதில் சூப்பர் ஸ்டார் செம்மையாக நடிச்சிருந்தார் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? இப்போ இதே ரோலை இவருக்கு பதிலாக விஜய் சேதுபதி பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அது வேறு விதமான ஒரு நடிப்பாக இருந்திருக்கும். இல்லை அவங்களுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ஆக்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அது எப்படி இருந்திருக்கும்? அது கம்ப்ளீட்லி ஒரு வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் இதே ரோலை ப்ளே பண்ணும்போது வித்தியாசம் வித்தியாசமாக ப்ளே பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் அம்மான்னு ஒரு ரோல் ப்ளே பண்ணுறோம், அக்கான்னு ஒரு ரோல் ப்ளே பண்ணுறோம். இந்த ரோலில் ஒவ்வொருத்தவங்க ப்ளே பண்ணும்போது ஒரு வித்தியாசம் வித்தியாசமாக தான் இருக்கும். பர்ஃபெக்டான அம்மா பர்ஃபெக்டான அப்பா ரோல் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. ஸோ காலங்காலமாக நீங்கள் இப்படி இருக்கவங்க இந்த இடத்துல இருக்கவங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணணும் இது தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி கஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இது பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது அதை சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. காலங்காலமாக ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனாலையும் இல்லை இந்த இடத்துல இது இப்படி தான் பிஹேவ் பண்ணணும் ஒரு சட்டம் ஆல்ரெடி வச்சுருக்காங்க இதை பார்த்தா நான் வளர்ந்துருக்கேன் அதனால் நானும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை நம்ம ஃபோர்ஸ் பண்ணிட்டு பண்ணுறதுனாலையும் ஹாப்பினஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கஷ்டம் அப்படிங்கிற அந்த லேயரையும் உரிச்சு எடுத்துருங்க. மனசார உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அது பண்ணுங்கள். அதாவது இப்போ எல்லாருமே அவங்கவுங்க பர்த்டேக்கு தெரிஞ்சவங்களோட பர்த்டேக்கு வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஸ்டேட்டஸ் போடுறாங்க, அதுதான் இப்போ உலக நியதின்னு சொல்லி நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இந்த உலகம் முழுக்க இருக்க அத்தனை பேருமே ஒருத்தர் ரெண்டு பேர் தவிர அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே இங்கே வந்து ஒரு டெம்பரரி விசிட் தான் வந்திருக்கோம். ஸோ இருக்கிற பீரியடில் நம்ம எப்படி இருக்கோமோ நம்ம ரோல் நம்ம பெட்டராக ப்ளே பண்ணாலே போதும். அதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஜெஷுவாஸ்மன் வந்து இந்த புக் ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த ஆறு லேயரை நீங்கள் உரிச்சிட்டிங்க அப்படின்னாலே பெரும்பாலான நேரங்களில் வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த புக்கு முழுக்க நான் படிக்கும்போது முதல் இடத்துல எனக்கு என்ன கஷ்டமாக இருந்தது அப்படின்னா, ஓ மை காட் இவர் என்ன வெரைட்டி ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு, இந்த வார்த்தையில மூணு பேரை பார்த்ததே இல்லையே அப்படிங்க மாதிரி எனக்கு இருந்தது. ஆனால் வந்து அதுக்கப்புறம் அவருக்கே கால் பண்ணி என்ன இவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே அந்த மாதிரிலாம் கேட்கும்போது அவர் சொன்னார்னா, ஆரம்பம் தான் கஷ்டமாக இருக்கும் போக போக பழகிடும் அப்படின்னாரு. ஸோ இது மூலமாக நான் புதுசாக இங்கிலீஷ் வார்த்தைகள் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது நான் வந்து பெருமையாக சொல்லிக்கிறேன். நல்லா இருந்துச்சா? ஆமாண்ணா, இதே மாதிரி புக் ரிவ்யூஸ்க்கு யூடியூப்ல த புக் ஷோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சா த புக் ஷோ பை ஆர்ஜே ஆனந்திங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் இன்பாக்ஸ் பண்ணுங்க. பாய்.